அன்பான மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம். ஓவா சமூக வானொலியும் பண்டாரவளை வலய கல்வி பணிமனையும் இணைந்து கைகோர்த்து நடத்தி கொண்டிருக்கும் ஓவா குருகுலம் நிகழ்ச்சி திட்டத்தின் வானொலி கல்வி ஒலிபரப்பு சேவையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் திருமதி யோகேந்திரி துளசிதன், கிளென்னனூர் தமிழ் மகா வித்யாலயத்தில் விஞ்ஞான ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். இன்றைய தினம் தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடம் இடம்பெற உள்ளது. எனவே மாணவர்களே, வாருங்கள், உற்சாகத்துடன் இன்றைய கற்றலில் ஈடுபடுவோம். மாணவர்களே, இன்று நாம் விஞ்ஞான பாடத்தில் என்ன பாட அலகினை கற்கப் போகின்றோம் என்று தெரியுமா? இது தொடர்பான சிறிய ஆங்கில பாடல் ஒன்றினை உங்களுக்காக முன்வைக்கின்றேன். இப்பாடலை நன்கு செவிமடுத்து நீங்கள் நான் என்ன பாட அலகினை கற்பிக்கப் போகின்றேன் என்ற முடிவிற்கு வருவீர்கள். இதோ மாணவர்களே உங்களுக்கான பாடல்.
Microscopes help to see the little things, tiny little things. If you go to a pond, take a little drop of water, you will see so much more than you ever would have thought of. When you've got microscopes, for example, you can study rocks just for living tissue samples. Even so, the climb when the clues are not so ample, because you've got microscopes. Looking through microscopes at a peanut. Nearly everywhere, almost everywhere. Come look at this sand, the hair on my hand, this Velcro and lint. Whoa. Check out this salt, this white piece of char, the cells of my skin. What you'll see is so cool, nothing here to be afraid of. Now let's learn all the parts that a microscope is made of. You got your eyepiece lens and an optofocus easily. Your slide goes on the stage and you're gonna need a light to see. Looking through microscopes for a living. Magnifying objects so there's no need for squinting. Working as a doctor, scientist is thrilling. Cause we've got microscopes. Looking through microscopes for a living. If it's too small,
இப்பாடலை நன்கு அவதானித்து நாம் இன்று என்ன பாட அலகினை படிக்கப் போகின்றோம் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இன்றைய தினம் தரம் 7 விஞ்ஞானம் பகுதி 1 புத்தகத்தில் அலகு 10 நுணுக்கு காட்டியை பயன்படுத்துதல் எனும் பாட அலகினை படிக்க உள்ளோம். இவ்வலகினூடாக நாம் சிறிய பொருட்களை பெரிதாக்கி பார்த்தல், சிறிய பொருட்களை பெரிதாக்கி பார்க்க உதவும் கருவிகள், நுணுக்கு காட்டியும் உருப்பெருக்கமும் பிரிவலுத்தன்மையும், நுணுக்கு காட்டியின் வகைகள், இதற்குள் நுணுக்கு காட்டி, இலத்திரனியல் நுணுக்கு காட்டி போன்ற விடயங்களை இன்றைய தினம் கற்க உள்ளோம். சரி மாணவர்களே, இனி நாம் பாடத்திற்குள் நுழைவோம். மாணவர்களே, எமது சூழலில் சாதாரண கண்ணினால் பார்க்கக்கூடிய 5 பொருட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக மேசை, புத்தகம், மரம், வீடு, கிளி போன்றவற்றை எமது சாதாரண கண்களினால் பார்க்க முடியும். ஆனால் மாணவர்களே, தற்காலத்தில் முழு உலகமே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற கொரோனா வைரசினை உங்களால் வெறும் கண்ணினால் பார்க்க முடியுமா? இது போன்ற எமது வெறும் கண்ணினால் பார்க்க முடியாத பல விடயங்கள் உள்ளன. அதாவது பாக்டீரியாக்கள், தாவர விலங்கு கட்டமைப்புகள், ரசாயன பளிங்குகள், சில மூலக்கூறுகளின் கட்டமைப்புகள் என்பவற்றை எமது வெறும் கண்ணினால் பார்க்க முடியாது. அவ்வாறெனின் மாணவர்களே, இவ்வாறு வெறும் கண்ணினால் பார்க்க முடியாதவற்றை எவ்வாறு பார்ப்பது என்று சிந்தித்தீர்களா மாணவர்களே? இவை மட்டுமல்ல, எமது வெறும் கண்ணினால் சில சிறிய கட்டமைப்புகளை கூட தெளிவாக பார்க்க முடியாது. உதாரணமாக சிறிய எழுத்துக்கள், சிறிய பூச்சிகள், கட்டமைப்பு போன்றவற்றையும் கூறலாம். எனவே மாணவர்களே, இவ்வாறான சிறிய பொருட்களை பெரிதாக்கி பார்ப்பதற்கு என்ன செய்யலாம் என்பது பற்றி உங்களது பாடநூலில் செயற்பாடு 10.1 தெளிவாக விளக்குகின்றது. இங்கே ஒரு 10.1 கண்ணாடி கோலத்தினூடாக சிறிய எழுத்துக்கள் பெரிதாக தென்படும் விதம் காட்டப்பட்டுள்ளது. இது போன்று மாணவர்களே, சிறிய உருக்களை பெரிதாக்கி பார்க்க நாம் நீரினால் மூடப்பட்ட கண்ணாடி போத்தல், கண்ணாடி கோலம், நீர்த்துளியுடன் கூடிய கண்ணாடி வழுக்கி, நீர் நிரப்பி முத்திரையிடப்பட்ட ஓடு காட்டும் பொலித்தீன் பை, நீர் நிரப்பி மெழுகினால் அடைக்கப்பட்ட மீன்குமிழ், சிறிதளவு நீரை கொண்ட இலை மீன்குமிழ் போன்றவற்றை நாம் பயன்படுத்தலாம். மாணவர்களே, இவை அனைத்தினதும் பொது இயல்பினை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். அதாவது இவை யாவும் வளைந்த மேற்பரப்பினை கொண்டவை. எனவே மாணவர்களே, வளைந்த மேற்பரப்பினூடாக எமக்கு பொருட்களை பெரிதாக்கி பார்க்கலாம். இவற்றை மாணவர்களே நாம் எமது வீடுகளில் செய்து பார்க்கலாம். இனி மாணவர்களே, பொருட்களை பெரிதாக்கி பார்க்க நாம் ஆய்வு கூடத்தில் எதனை பயன்படுத்தலாம் என நோக்குவோம். முதலாவதாக கைவில்லையை நோக்குவோம். மாணவர்களே, இக்கைவில்லையானது உங்களது பாடசாலை ஆய்வு கூடத்தில் அவதானித்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். இது போன்றே குவிவு வில்லையும் காணப்படுகின்றன. எனவே மாணவர்களே, இக்கைவில்லை, குவிவில்லை என்பன ஆய்வு கூடத்தில் பொருட்களை ஓரளவு தெளிவாக பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. மாணவர்களே, இனி நாம் வில்லைகள், அதாவது லென்ஸ் என்றால் என்ன என நோக்குவோம். மாணவர்களே, அலகு 9 பாடத்தில் ஒளி, ஒளித்தெறிப்பு பற்றியும், ஆடிகளில் நடைபெறும் ஒளித்தெறிப்பு, ஒளிமுறிவு பற்றியும் கற்றிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். இவ்வில்லைகளில் ஒளிமுறிவு நடைபெறும் வில்லைகள் ஒளியை ஊடு காட்டக்கூடியவையாகவும் காணப்படும். எனவே மாணவர்களே, ஒளி ஊடு காட்டும் கண்ணாடி அல்லது ஃபெர்ஸ்பெக்கினால் உருவாக்கப்படும் உபகரணம் வில்லைகள் என நாம் குறிப்பிடலாம். இவ்வில்லைகள் இரு வகைப்படும். முதலாவதாக குவிவில்லை, அல்லது இதனை நாங்கள் உருப்பெருக்கவில்லை என்றும் குறிப்பிடலாம். இரண்டாவதாக குழிவு வில்லை. அதாவது மாணவர்களே, குவிவான மேற்பரப்பினை கொண்டவை குவிவு வில்லை எனப்படும். இவ்வில்லையினூடாக நாம் பார்க்கும் பொருளானது எமக்கு பெரிதாக தென்படுகின்றது. அடுத்ததாக நாம் குழிவு வில்லையை நோக்குவோம். இங்கு மேற்பரப்பு குழிவாக தென்படுகின்றது. இங்கு நாம் பார்க்கும் பிம்பத்தின் தோற்றம் மிக சிறிதாக தென்படுகின்றது. எனவே குழிவு வில்லைகளே பொருட்களை சிறிதாக தென்படுவதனால் குவிவு வில்லையே பொருட்களை பெரிதாக பார்ப்பதற்கு உதவுகின்றது என நீங்கள் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் என நான் நினைக்கின்றேன். மாணவர்களே, பொருட்களை பெரிதாக்கி பார்க்க நுணுக்க காட்டிகளை பயன்படுத்தலாம் என நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இவ்நுணுக்க காட்டிகளில் காணப்படும் வில்லைகளே பொருட்களை பெரிதாக்கி காட்டுகின்றன. எனவே மாணவர்களே, இவ்வில்லைகளை நாம் எளிய நுணுக்கு காட்டி என அழைக்கலாம். குவிவு வில்லை, கைவில்லை போன்றவை எளிய நுணுக்கு காட்டிகளாக தொழிற்படுகின்றன. மாணவர்களே, இவ்கைவில்லை எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என தெரியுமா? அதாவது, குவிவு வில்லைக்கு சட்டமும் பிடியும் பொருத்தும் போது அதனை நாம் கைவில்லை எனலாம். மாணவர்களே, நாம் ஆய்வுக்கூடத்தில் பல்வேறு வகையான கைவில்லைகளை பயன்படுத்துகையில் அவை எல்லாம் ஒரே அளவில் பொருட்களை பெரிதாகி காட்டுவதில்லை. அதற்கு காரணம், வில்லையின் வளைவின் தன்மைக்கேற்ப பொருளை பெரிதாக்கி பார்க்கும் தன்மை வேறுபடுகின்றது. இதனை நாம் ஒரு பெருக்கம் என்று அழைக்கலாம். அதாவது மாணவர்களே, பொருள் ஒன்றை அவதானிக்கும் போது அப்பொருள் உண்மை பொருளின் பருமனை போல் எத்தனை மடங்கு பெரிதாக தென்படுகின்றதோ அதுவே பொருளின் ஒரு பெருக்கம் எனலாம். மீண்டும் மாணவர்களே, பொருள் ஒன்றை அவதானிக்கும் போது அப்பொருள் உண்மை பொருளின் பருமனை போல் எத்தனை மடங்கு பெரிதாக தென்படுகின்றதோ அதுவே பொருளின் ஒரு பெருக்கம் எனலாம். இங்கு வில்லைகளின் வளைவு மாறும் போது ஒரு பெருக்கமும் வேறுபடும். இதற்கு சிறந்த உதாரணமாக மாணவர்களே, முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நுணுக்க காட்டியானது 9 மடங்கு பொருளை பெரிதாக்கி காட்டும். அவ்வாறே ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படும் கூட்டு நுணுக்க காட்டி மாணவர்களே பொருளை 2 மடங்கு பெருப்பித்து காட்டும். இவ்வாறே இலத்திரனியல் நுணுக்கு காட்டியானது பொருளை 500,000 மடங்கு பெருப்பித்து காட்டுகின்றது. இவ்வாறே மாணவர்களே, நுணுக்கு காட்டி வில்லைகளில் காணப்படும் இன்னும் ஒரு சிறப்பியல்புதான் பிரிவலுத்தன்மை. மாணவர்களே, நீங்கள் கையடக்க தொலைபேசியில் சில சந்தர்ப்பங்களில் படங்களை ஒரு பெருக்கி பார்த்த சந்தர்ப்பங்கள் உங்கள் அனைவருக்கும் நினைவில் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது, இதனை நாம் ஜூம் பண்ணி பார்த்தால் இவ்வாறு தொடர்ச்சியாக பொருட்களை பெரிதாக்கும் போது அவை பெரிதாக பெரிதாக புள்ளிகளாக அவை எமக்கு தென்படும். இப்புள்ளிகளை வேறுபடுத்தி காட்டும் ஆற்றலை நாம் பிரிவலுத்தன்மை எனலாம். அதாவது, அருகருகே உள்ள 2 பொருட்களை தெளிவாக வேறுபடுத்தி இனம் காண இருக்க வேண்டிய இழிவளவு தூரம் பிரிவலுத்தன்மை எனலாம். எமது பெருங்கண்ணின் பிரிவலுத்தன்மையானது 0.1 மில்லிமீட்டர் அளவாகும். எனினும் ஒளி நுணுக்கு காட்டியில் 0.2 மைக்ரோமீட்டர் அல்லது 0.0002 மில்லிமீட்டர், அதாவது வெறும் கண்ணினுள்ள பிரிவலுத்தன்மையை விட 500 மடங்கு உயர்வானதாகும். அவ்வாறே இலத்திரனியல் நுணுக்கு காட்டியின் பிரிவலுத்தன்மையானது 0.0005 மைக்ரோமீட்டர், அதாவது ஆரோக்கியமான ஒருவரது கண்ணை விட 200,000 மடங்கு உயர்வானது. எனவே மாணவர்களே, இதிலிருந்து நாம் பெருங்கண்ணினால் பார்க்க முடியாதவற்றை ஒளி நுணுக்கு காட்டி கூட்டு நுணுக்கு காட்டி மூலம் அவதானிக்கலாம். இனி மாணவர்களே, நாம் நுணுக்கு காட்டியை பற்றி நோக்குவோம். நுணுக்கு காட்டி மாணவர்களே, நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஒரு குவிவு வில்லை எளிய நுணுக்கு காட்டியாக தொழிற்படும் என்று. அதாவது, தனி ஒரு வில்லையின் மூலம் உருவை பெரிதாக்கி பார்ப்பது போல 1க்கு மேற்பட்ட வில்லைகளை பயன்படுத்துகையில் உருவை மென்மேலும் பெரிதாக்கி பார்க்கலாம். இதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இந்த கூட்டு நுணுக்கு காட்டி நாம் கூறலாம். இங்கு மாணவர்களே, உங்களது பாட புத்தகத்தில் பக்கம் 104 ஒரு 10.5 கூட்டு நுணுக்கு காட்டியின் மாதிரி படம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை உங்கள் பாடசாலை விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் கண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அதாவது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வில்லைகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதே கூட்டு நுணுக்கு காட்டி ஆகும். இங்கு மாணவர்களே, ஒரு வில், பார்வை துண்டு, பொருளி என காட்டப்பட்டிருக்கும் பகுதிகளில் குவிவு வில்லைகள் பொருத்தப்பட்டுள்ளன. இக்கூட்டு நுணுக்கு காட்டியினை நாம் ஒளி நுணுக்கு காட்டி எனவும் அழைக்கலாம். காரணம், இங்கு ஒளி கற்றைகளை பயன்படுத்தப்படுகின்றன. இதன் ஒரு பெருக்கம் 2000 மடங்கு ஆகும். உச்ச பிரிவலுத்தன்மை 0.2 மைக்ரோமீட்டர் அல்லது 0.002 மில்லிமீட்டர் ஆகும். இந்நுணுக்கு காட்டிகள் மூலம் நுணுக்கு காட்டிகளின் தோற்றத்தினை நாம் ஆய்வுக்கூடத்தில் அவதானித்திருக்கலாம். நுணுக்கு காட்டியின் வரலாற்றினை நாம் நோக்கினோமேயானால், கூட்டு நுணுக்கு காட்டியை முதலில் உருவாக்கியவர் ஜான்சன் சகோதரர்கள். இவர்களால் உருவாக்கிய இந்நுணுக்கு காட்டியானது கிட்டத்தட்ட தொலைக்காட்டியை ஒத்த அமைப்பினை கொண்டதாக காணப்படுகின்றது. அதற்கு பிற்பட்ட காலத்தில் மேம்படுத்தப்பட்ட கூட்டு ஒளி நுணுக்கு காட்டியை முதலில் உருவாக்கியவர்களாக ஆண்டன் வான் லீவன்ஹோக் இவர்களால் உருவாக்கப்பட்ட நுணுக்கு காட்டி தொடர்பான படம் உங்களது பாட புத்தகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை மாணவர்களே நன்கு அவதானியுங்கள். இனி மாணவர்களே, ஒரு நுணுக்கு காட்டியொன்றின் பகுதிகளையும் அதன் தொழிலையும் நாம் நோக்குவோம். அன்பான மாணவர்களே, உங்களது பாட புத்தகத்தில் ஒரு 10.5 நுணுக்கு காட்டி ஒன்றின் பகுதியை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அம்மாணவர்களே, ஒரு நுணுக்கு காட்டியின் பிரதான பகுதிகளாக நாம் பார்வை துண்டு, பரும்படி செப்பமாக்கி, நுண் செப்பமாக்கி, கைப்பிடி அல்லது புயம், வழுக்கியை வைக்கும் கவி, மேடை, பாதம், அடி, ஒடுக்கி, பொருளி, உடற்குழாய் போன்ற பகுதிகளை நாங்கள் குறிப்பிடலாம். இனி மாணவர்களே, இப்பகுதிகளை தொடர்பான விளக்கத்தினை நாம் பெற்றுக்கொள்வோம். முதலாவதாக மாணவர்களே, பார்வை துண்டு. இதில் மாணவர்களே, ஒரு குவி வில்லை காணப்படும். இதில் ஒரு பெருக்க பெருமானம் காணப்படும். அதாவது 5, 10, 15 என ஒரு பெருக்கம் காணப்படும். இந்த அளவுகளில் நாம் பொருட்களை பெரிதாக தென்படும். அடுத்ததாக பொருளி. அதாவது 3 அல்லது 4 பொருளிகள் ஒரு கூட்டு நுணுக்கு காட்டியில் காணப்படும். இவை பொருளுக்கு அண்மையில் உள்ள வில்லை குவிவு வில்லை ஆகும். பொருளை ஒரு பெருக்கி காட்டும். 3 வகையான பொருளிகள் உள்ளன. முதலாவதாக தாழ் வலுவுள்ள வில்லை, அதாவது ஒரு பெருக்கம் இங்கு குறைவாக காணப்படும். அடுத்ததாக இடைநிலை வலுவுள்ள வில்லை, அதாவது ஒரு பெருக்கமானது இங்கு இடைப்பட்டது. 3வதாக உயர் வலுவுள்ள வில்லை, அதாவது ஒரு பெருக்கம் அதிக அளவில் காணப்படும். இவை பொருளில் அண்மையில் காணப்படுவதனால் இதனை நாம் பொருளி என்று அழைக்கலாம். அடுத்ததாக மாணவர்களே, பரும்படி செப்பமாக்கி, நுண் செப்பமாக்கி. இவை பரும்படி செப்பமாக்கியை நாம் நோக்கினோமேயானால், பொருளை தெளிவாக அவதானிப்பதற்காக உடற்குழாயையே செப்பமாக்குவதன் மூலமாக இப்பரும்படி செப்பமாக்கியினை நாங்கள் பயன்படுத்தலாம். அதே போன்று நுண் செப்பமாக்கியும் பொருளை மேலும் தெளிவாக அவதானிப்பதற்காக உடற்குழாயை நுண்ணிய அளவில் செப்பமாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, மேடை. பொருளுடன் கூடிய வழுக்கியை வைத்துக் கொள்வதற்கு இது அவசியமாக இருக்கின்றது. அடுத்தது கவி. பொருளுடன் கூடிய வழுக்கியை மேடையில் வைத்துக் கொள்வதற்கு இது அவசியமாக இருக்கின்றது. அடுத்ததாக மாணவர்களே, ஒடுக்கி. பொருளுக்கு வரும் ஒளியின் அளவை இது கட்டுப்படுத்துகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, ஆடி. மேடையை நோக்கி ஒளியை செலுத்த இது உதவுகின்றது. அதாவது குழிவான மற்றும் தள மேற்பரப்பினை இது கொண்டு காணப்படுவதனால் ஒளி முதலிலிருந்து வரும் ஒளியை ஒடுக்கியை நோக்கி செலுத்துவதற்கு இது அவசியமாக இருக்கின்றது. அடுத்ததாக மாணவர்களே, பாதம். நுணுக்கு காட்டியின் பகுதிகளை தாங்குவதற்கு இது அவசியமாக இருக்கின்றது. இனி மாணவர்களே, கூட்டு ஒளி நுணுக்கு காட்டியை சரியாக பயன்படுத்தும் முறையினை நாம் நோக்குவோம். முதலில் மாணவர்களே, கிடையாக வைக்கப்பட்ட மேசையின் மீது நுணுக்கு காட்டியினை வையுங்கள். அதாவது அதிக சூரிய ஒளி படுகின்ற இடத்தை தவிர்ப்பது இங்கு சிறப்பம்சம் ஆகும். இரண்டாவதாக மாணவர்களே, தாழ் வலுவுள்ள பொருளியை பரம்படி சிற்பமாக்கியை பயன்படுத்தி மேல் நோக்கி அசையுங்கள். அடுத்ததாக பார்வை துண்டின் மீது கண்களை வைத்து ஆடியையும் ஒடுக்கியையும் செப்பம் செய்து இரு கண்களையும் திறந்தபடி தெளிவான ஒளி பொட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். பின்னர் தயார் செய்யப்பட்ட வழுக்கியை மேடை மீது வைத்து கவ்வியில் பொருத்துங்கள். அதன் பின்னர் இரு கண்களையும் திறந்தபடி ஒரு கண்ணை வைத்து துண்டிலிருந்து 1 சென்டிமீட்டர் அளவு தூரத்தில் வைத்து பரம்பிடி செப்பமாக்கியின் உதவியுடன் தெளிவான பிம்பம் பெறப்படும் வரை பொருளை கீழ் நோக்கி அசையுங்கள். அதன் பின்னர் நுண் செப்பமாக்கியை பயன்படுத்தி பிம்பத்தை மேலும் தெளிவாக கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் இடைநிலை வலு, உச்ச வலு, பொருளியை பயன்படுத்தி செப்பமாக்கியதன் உதவியுடன் தெளிவான பிம்பத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அவதானித்த பின்னர் மாணவர்களே, பரம்படி செப்பமாக்கியின் உதவியுடன் பொருளை மேல் நோக்கி அசையுங்கள். பொருளை அகற்றிய பின்னர் சுத்தமான பருத்தி துணியினால் வில்லை, கவ்வி, மேடை என்பவற்றை துடையுங்கள். இனி மாணவர்களே, நாம் ஒரு நுணுக்கு காட்டியை பயன்படுத்தும் போது என்னென்ன விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என நோக்குவோம். நுணுக்கு காட்டியை பரிச்சயமான கையினால் கைப்பிடியை பிடித்தவாறு மற்றைய கையை நுணுக்கு காட்டியின் பாதத்தின் கீழ் வைத்து உடமை நோக்கி சற்றே சரித்தவாறு எடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது மாணவர்களே, நாம் எப்பொழுதும் ஒரு கையினால் நுணுக்கு காட்டியை கொண்டு செல்லல் கூடாது. பின்னர் மாணவர்களே, பயன்படுத்திய பின்னர் வில்லை, மேடை என்பவற்றை சுத்தமான பருத்தி துணியினால் துடையுங்கள். நீண்ட காலம் பயன்படுத்தாது வைத்திருப்பதாயின் வில்லையை கலற்றி சிலிக்கா ஜெல் அல்லது நீரற்ற கல்சியம் குளோரைட் கொண்ட உலர்த்தியில் வைத்தல் சிறந்தது. அதாவது மாணவர்களே, உங்கள் ஆய்வுக்கூடத்தில் ஈர உலர்த்தி எனும் அமைப்பு பொருத்தி அதில் நாங்கள் இவ்வில்லைகளை பாதுகாத்தல் சிறப்பானதாகும். ஏனெனில் மாணவர்களே, இவ்வில்லைகளில் பூஞ்சனம் படித்தல் அவ்வளவு பொருத்தமற்றது. நுணுக்கு காட்டியை தூசு படியாதவாறு நிலைக்குத்தாக வைத்திருத்தல் வேண்டும். பின்னர் நாம் அவதானிப்பின் போது சுத்தமான வழுக்கி, மூடி துண்டு என்பவற்றை பயன்படுத்தல். பல நுணுக்கு காட்டிகள் காணப்படுமாயின் அவற்றின் வில்லை தொகுதிகளை மாற்றி பயன்படுத்தாதிருத்தல் சிறப்பானதாகும். இனி மாணவர்களே, நுணுக்கு காட்டியின் ஒரு பெருக்க வலு என்றால் என்ன என்பது தொடர்பாக நாம் பார்ப்போம். அதாவது மாணவர்களே, ஒரு பொருள் எத்தனை மடங்கு உருப்பெருக்கப்படுகின்றது என்பது உருப்பெருக்க வலு என்பதாகும். இதனை கணிப்பிடுவதற்கான ஒரு சமன்பாடு உங்களது பாட புத்தகத்தில் உள்ளது மாணவர்களே. அதாவது நுணுக்கு காட்டியின் உருப்பெருக்கத்தை கணிப்பிட வேண்டுமாயின் பொருளின் உருப்பெருக்கத்தை பார்வை துண்டின் உருப்பெருக்கத்தின் ஊடாக பெருக்குவதன் ஊடாக இதனை நாங்கள் கணிப்பிடலாம். ஒரு நுணுக்கு காட்டியை தொடர்பான உருப்பெருக்க வலுவை கணிப்பிடும் ஒரு உதாரணம் உங்கள் பயிற்சி புத்தகத்தில் காட்டப்பட்டுள்ளது. அதாவது இங்கே நுணுக்கு காட்டியின் உருப்பெருக்க வலுவானது எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. பார்வை துண்டின் உருப்பெருக்கமானது 10, பொருளின் உருப்பெருக்கமானது 40. ஆகவே இரண்டினையும் பெருக்குவதன் மூலம் 400 எனும் விடையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இந்நானூறு என்பதானது உண்மை பொருளின் 400 மடங்கு பெரிதாக உருவை அவதானிக்கலாம் என்பதனை இங்கு குறிப்பிடுகின்றது. அதே போன்று மாணவர்களே, நுணுக்கு காட்டியில் பொருளொன்றை அவதானிக்கும் செயற்பாடானது 10:7 காட்டப்பட்டுள்ளது. இதற்கு முதலில் வழுக்கி மாதிரி ஒன்றை தயார் செய்ய வேண்டும். அது எவ்வாறு செய்வது? வழுக்கி என்பது ஒரு கண்ணாடியினால் தயாரிக்கப்பட்ட ஒரு சிறு அமைப்பாகும். இதில் நாம் ஆராய வேண்டிய மாதிரியை வைத்து சிதறாமல் இருப்பதற்காக அன்பான மாணவர்களே மூடி துண்டினால் மூட வேண்டும். இங்கு மூடி துண்டு என்பது மெல்லிய கண்ணாடியாக காணப்படும். இது ஆய்வுக்கூடங்களில் வட்ட வடிவானதாகவோ அல்லது சதுர வடிவானதாகவோ ஆய்வுக்கூடங்களில் காணப்படலாம். மாணவர்களே, உங்களது பாட புத்தகத்தில் தாவர கலங்களினதும் விலங்கு கலங்களினதும் மாதிரியை எவ்வாறு அவதானிக்கலாம் என நோக்குவோம். அதற்கு மாணவர்களே, மாதிரி நாங்கள் அவதானிக்க வேண்டிய மாதிரியினை வழுக்கி மீது வைத்து நீர்த்துளியிட்டு மூடி துண்டினால் மூடி அவதானிக்க வேண்டும். இவ்வாறு அவதானிக்கப்பட்ட தாவர கலமான ரோஹியோவின் இலை மாதிரி ஒளி நுணுக்கு காட்டியில் தென்படும் விதத்தினை உங்களது பாட புத்தகத்தில் ஒரு 10.8 காணலாம். அதுபோன்றே விலங்கு கலமானது கண்ணக்கல மாதிரி ஒளி நுணுக்கு காட்டியில் தென்படும் விதமானது ஒரு 10.10 காட்டப்பட்டுள்ளது. இனி மாணவர்களே, ஒளி நுணுக்கு காட்டியில் தென்படும் மாதிரிகளை மேலும் தெளிவாக அவதானிக்க வேண்டுமானால், உதாரணமாக வைரஸ் கலங்களை ஒளி நுணுக்கு காட்டியில் தெளிவாக அவதானிக்க முடியாது. அவ்வாறே நுண்ணங்கிகளின் உட்கட்டமைப்பு, அங்கி கலங்களின் தெளிவான உட்கட்டமைப்பு போன்ற மிகவும் தெளிவாக இனம் காட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் நுணுக்கு காட்டிதான் இலத்திரனியல் நுணுக்கு காட்டி ஆகும். இவ்விலத்திரனியல் நுணுக்கு காட்டியின் மாதிரி படம் உங்களது பாட புத்தகத்தில் ஒரு 10.12 காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இலத்திரனியல் நுணுக்கு காட்டியில் இலத்திரனியல் கற்றைகளே பயன்படுத்தப்படும். இதில் உயிருள்ள மாதிரிகளை அவதானிக்க முடியாது. இதன் உச்ச உருப்பெருக்க வலுப்பெருமானம் 500,000 மடங்கு வரையாக காணப்படும். அத்துடன் இதன் பிரிவலு பெருமானமானது 0.0005 மைக்ரோமீட்டர் அளவில் காணப்படும். அதாவது 5×10^7 மில்லிமீட்டர் அளவில் காணப்படும். எனவே இலத்திரனியல் நுணுக்கு காட்டியானது ஒளி நுணுக்கு காட்டியில் தென்படாத மாதிரிகளை மேலும் தெளிவாக பார்ப்பதற்கு உதவுகின்றது. இனி மாணவர்களே, இலத்திரனியல் நுணுக்கு காட்டிகள் எங்கு பயன்படுத்தப்படுகின்றது என நோக்குவோம். அதாவது ஆய்வு மத்திய நிலையங்களில், அதாவது மாணவர்களே விவசாய ஆராய்ச்சி நிலையம், உயிரியல் நோய்களை ஆராய்ச்சி செய்யும் மத்திய நிலையங்களிலும், அதே போன்று நானோ தொழில்நுட்ப மைய நிலையங்களிலும் இது பயன்படுத்தப்படுகின்றன. மாணவர்களே, உங்கள் பாட புத்தகத்தில் எய்ட்ஸ் வைரஸ் ஒரு வகை பாக்டீரியாவினை இலத்திரனியல் நுணுக்கு காட்டியில் அவதானித்தால் அதன் மாதிரி அமைப்பு எவ்வாறு தென்படும் என்பதனை ஒரு 10.3×10.4 காட்டப்பட்டுள்ளது. இனி மாணவர்களே, இலத்திரனியல் நுணுக்கு காட்டிகள் பயன்படும் சந்தர்ப்பங்களை நோக்கலாம். அதாவது பல்வேறு நோய் காரணிகள், அதாவது வைரஸ் பாக்டீரியா தொடர்பான ஆய்வுகளின் போது அந்த அங்கிகள் செயற்பாடுகளை அவதானிப்பதற்கு இது அவசியமாக உள்ளது. உதாரணமாக கொரோனா வைரஸ் ஆய்வுகளை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக மாணவர்களே, கலம் ஒன்றின் உட்கட்டமைப்பை பற்றிய விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு இது அவசியமாக இருக்கின்றது. அதே போன்று மாணவர்களே, பிறப்புரிமையியல் தொடர்பான ஆராய்ச்சிகளுக்கும் இது முக்கியம் பெறுகின்றது. அதாவது டிஎன்ஏ தொழில்நுட்பத்திற்கும் இது வந்து பயன்படுத்தப்படுகின்றது. மாணவர்களே, ஆம் மாணவர்களே, இன்றைய தினம் அலகு 10 நுணுக்கு காட்டியை பயன்படுத்தல் எனும் தலைப்பின் கீழ் பல விடயங்களை நாங்கள் ஆராய்ந்தோம். இது அதாவது மாணவர்களே, இங்கு நாம் நுணுக்கு காட்டி என்றால் என்ன, அதன் வகைகள், சிறிய பொருட்களை பெரிதாகி பார்த்தல், சிறிய பொருட்களை பெரிதாக்கி பார்க்க உதவும் கருவிகள், நுணுக்கு காட்டியின் உருப்பெருக்கமும் பிரிவெளித்தன்மையும் போன்ற விடயங்களையும் நாங்கள் இன்றைய தினம் பார்த்தோம் என்று நினைக்கின்றேன். இவ்வலகினூடாக அதிக தெளிவினை பெற்றிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். எனவே மாணவர்களே, இன்றைய நிறைவம்சத்தை நாங்கள் நெருங்கிவிட்டோம். அதாவது மாணவர்களே, ஒரு பொன்மொழியுடன் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். சென்று கொண்டிருப்பவன் காலத்தை வென்று கொண்டிருக்கின்றான், நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கின்றான். மீண்டும், சென்று கொண்டிருப்பவன் காலத்தை வென்று கொண்டிருக்கின்றான், நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கின்றான். எனவே அன்பான மாணவர்களே, உங்களது பொன்னான காலத்தை கற்றலில் ஈடுபடுத்தி உங்கள் எதிர்காலத்தை சுபிட்சகரமாக மாற்றுங்கள் என கூறிக்கொண்டு, இன்றைய தினம் இந்நிகழ்வினை சிறப்பாக அமைவதற்கு எனக்கு எல்லா வழியிலும் ஆக்கமும் ஊக்கமும் வழங்கிய ஓவா சமூக வானொலி நிலையத்தினருக்கும், பண்டாரவளை வலய கல்வி பணிமனையினருக்கும், பண்டாரவளை வலய கல்வி பணிமனை உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், பண்டாரவளை வலய கல்வி பணிமனை விஞ்ஞான ஆசிரிய ஆலோசகர் திருவாளர் அருணாச்சலம் ஐயா அவர்களுக்கும், எமது பாடசாலை அதிபர் பிரதியதிபர் ஆசிரியர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இத்தருணம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு அழகிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அன்பு ஆசிரியை திருமதி யோகேந்தினி துளசிதன். நன்றி மாணவர்களே.